بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக எமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் ஜமீத்துல் உலமாவின் உதவி செயலாளர் அஷேக் முர்ஷித் முலாஃபர் உமைதி அவர்களும் ஜமீத்துல் உலமாவின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் உள்ளக செயலாளருமான அஷேக் ஃபாசில் உமைதி அவர்களும் இன்று எமது கருத்துக்களம் நிகழ்ச்சியிலே நாம் எடுத்துரைக்கக்கூடிய தலைப்பு மக்தப். அண்மை காலமாக இந்த மக்தப் என்ற பெயர் மாணவர்கள் மத்தியில், குறிப்பாக மதரசா செல்லும் மாணவர்கள் மத்தியில் பிரபலியம் அடைந்திருக்கின்றது. கடந்த சில வருடங்களாக இந்த பெயரை நாம் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றார்கள் மாணவர்கள் இந்த பெயரை உச்சரிக்கின்றார்கள். பொதுவாக ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற போது குர்ஆன் மதரசா என்ற ஒரு பெயரையே பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். மதரசாக்களுக்கு சென்று குர்ஆன் மதரசாவில் நாங்கள் ஊதி பயிற்சிகளை பெற்றிருப்போம். அதற்கு சில முன்னைய காலகட்டங்களில் வீடுகளில் இந்த குர்ஆனை கற்பிப்பதற்காக மல்லிமாக்கள் பெண்கள் கூட இந்த குர்ஆனை அவர்கள் லெபமா என்று சொல்வார்கள், இவர்கள் கூட வீட்டிலே வைத்து பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்பித்த வரலாறு கூட இருக்கின்றது. இங்கே வந்திருக்கக்கூடிய எமது அதிதிகளிடம் பொதுவாக இந்த சமீப காலமாக அனைவர் வாயிலும் மக்தப் என்ற வார்த்தை அடிக்கடி உபயோகிக்கப்படுகின்றது. மக்தப் என்றால் என்ன, அதன் குறிக்கோள் யாது என்பதனை பற்றி எமது நேயர்களுக்கு சற்று விளக்கிக் கூறுங்கள்.
அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸான் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். உண்மையில் பொதுவாக மக்தப் என்கின்ற இந்த வார்த்தை சுமார் 2017 இறுதிப் பகுதியிலிருந்து இலங்கையில் வாழக்கூடிய சிறார்களிடத்திலே, குறிப்பாக 5 வயது, 7 வயது, 10 வயதுக்கு உட்பட்ட பகுதியிலே வாழக்கூடிய இந்த சிறார்களிடத்தில் அதிகமாக இது பேசப்பட்டு வருகிறது. இந்த மக்தப் என்று சொல்லக்கூடியது ஒன்றும் புதியதல்ல. மாறாக எமது முன்னோர்கள் கட்டி பாதுகாத்து வந்த அந்த குர்ஆன் மதரசா தான். கலாநிதி சுக்ரி அவர்கள் கூட தன்னுடைய வரலாற்று புத்தகத்திலே 5375 வராந்தை பள்ளிக்கூடங்கள் இருந்ததாக கூறுகின்றார்கள். அதனுடைய அந்த வரலாற்று தொடர்தான் இப்பொழுதோ இந்த குர்ஆன் மதரசாக்கள் என்கிறது நாம் காணக்கூடிய, அல்லது வெறுமனே குர்ஆன் மட்டும் கற்பிக்கக்கூடிய அந்த முறை இது இடையில் வந்தது. ஆனால் உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிற்பாடு வந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது இல்லாமல் இலங்கையிலே பல காலங்களுக்கு முன் நாம் பார்க்கும் போது அந்த மஸ்ஜிதிலே கூப்பிட்டு அந்த மஸ்ஜிதில வச்சு குர்ஆன கற்றுக் கொடுக்கிற அதே நேரம் அவனோட வாழ்க்கைக்கு தேவையான குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கையையும் கற்றுக் கொடுத்தான். இதே போல வரலாற்றில் இந்த குர்ஆன் மதரசாக்களுக்கு பாவிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய பேர்கள் மக்தப், மகாத்தீப், குத்தாப், கதாத்தீப், மஜ்லிசுல் இல்ம், மஜ்லிசுல் அதப், மஜ்லிசுல் ஷரா போன்ற அரபு வார்த்தைகள் பாவிக்கப்பட்டு வந்திருக்கு. இலங்கையிலே இந்த குர்ஆன் மதரசாக்களுக்கான ஒரு ஒருமித்த பாடத்திட்டம் வேண்டும், அதனை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று வந்த நேரத்தில் இந்த இதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று ஆலோசித்த நேரம் 1962 என்று நினைக்கிறேன், தேசிய கல்வி மாநாட்டில் அந்த சந்தர்ப்பத்திலே இருந்த அஜீத் அவர்கள் இதை பற்றி ஒரு தனி தலைப்பிலேயே அந்த சர்வதேச மாநாட்டிலே பேசியிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் தெளிவாக மக்தப் என்ற வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டிலே எமது முன்னோர்கள் பேணி வந்த அதே பெயர், அதே நிலைமைகளே நாம் பேண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மக்தப் என்கின்ற பெயர் வரலாற்று ரீதியாக பாவிக்கப்பட்டு வந்தது. நாம் குர்ஆன் மதரசாக்களுடைய புனரமைப்புக்கு பாதிக்கும்
இந்த புதிய சூழ்நிலையில் மக்தப் விவகாரத்தில் அகில இலங்கை ஜமீத்துல் உலமா அதிக கவனம் செலுத்துவது ஏன் என்பதை பற்றி அஷேக் முர்ஷித் முலஃபர் அவர்களே கூற முடியும்.
உண்மையாகவே ஜமீத்துல் உலமா மக்தபுடைய விஷயத்துல ஒரு விசேஷ கவனம் செலுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, எங்களுடைய நாட்டுடைய பாப்புலேஷன் எடுத்து பார்த்தா எங்களுக்கு தெரியும் ஒரு 20 மில்லியன் மக்கள் இந்த நாட்டில் வசித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அதுலயும் முஸ்லிம்களுடைய பாப்புலேஷன் நியர்லி எங்களுக்கு சொல்லலாம் ஒரு 2 மில்லியன், எனவே 10%. இந்த 10% என்று வரக்கூடிய நேரத்தில் நாங்க உலமாக்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தா மேக்சிமம் எங்களுக்கு சொல்லலாம் எங்களோட நாட்டில் உலமாக்களுடைய எண்ணிக்கை ஒரு 10,000த்துக்குள்ளதான் இருக்கு. எனவே 10,000 என்று சொல்றது இந்த 2 மில்லியன்ல ஒரு 0.5% தான், தசம் அஞ்சு வீதம் தான். எனவே 1% கூட உலமாக்கள் இந்த நாட்டில் இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். எனவே மக்தபுடைய நோக்கம் என்ன, இந்த 99.5% மக்கள் பொதுமக்களாக தான் இருக்கலாம். இவங்க ஜாமியாக்களுக்கு யூனிவர்சிட்டி இஸ்லாமிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு பேய்த்து அல்லது மதரசாக்களுக்கு பேய்த்து ஷரியாவுடைய கலைய படிச்சு பட்டதாரிகளாக ஆகல, இவங்க பொதுமக்களாக இருக்கிறாங்க. எனவே இந்த 99.5% மக்களுக்கு இந்த பிரிமிலரி எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய அடிப்படையான இஸ்லாமிய அறிவு எங்கால கிடைக்கும், எங்களுக்கு தெரியும் அது பள்ளிக்கூடம் மூலமாக தான் கிடைக்கும். அதன் காரணமாக தான் இந்த 99.5% முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய பேசிக் நாலேஜ் பேத்து சேர்றதுக்காக வேண்டிதான் ஜம்யத்துல் உலமா இவ்வளவு முக்கியமான கவனம் இந்த மக்தபுடைய விஷயத்துல செலுத்துறதுக்கு காரணம். ஷேக் ஃபாசில் சொன்னது போல வரலாறு எடுத்து பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலையும் குர்ரா உல் மதீனா என்று மதீனாலே சில காரிமார்கள் குர்ஆன்ல தேர்ச்சி பெற்றவங்க அவங்கள குர்ஆன படிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி சில தக்கியாக்களுக்கு பள்ளிகளுக்கு சில மஹல்லாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பினதாக வரலாறு எங்களுக்கு சொல்லுது. அதே மாதிரி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல பல நாடுகள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய நேரத்துல உதாரணத்துக்கு கூஃபால இருந்து கவர்னர் லெட்டர் எழுதுறாங்க, இப்ப முஸ்லிம்கள் அதிகரிச்சாங்க, குர்ஆன படிப்பதற்காக வேண்டி படிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி எங்களுக்கு முஅல்லிம்கள் டீச்சர்ஸ் மார்கள் அனுப்பணும். எனவே இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள ஒரு பிரின்சிபலா எங்களோட மொழியில சொல்றதாக இருந்து ஒரு பிரின்சிபலாக ஒரு டீச்சராக அனுப்பி அவர்களோட பத்ர் சஹாபாக்கள் 70 பேர் அதே மாதிரி பைஅத் ரிதுவான்ல கலந்து கொண்ட 300 சஹாபாக்களை முஅல்லிம்களாக கூஃபாக்கு அனுப்புறாங்க குர்ஆன படிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி, தீன படிச்சு கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி சிரியால இருந்து லெட்டர் வருவது, அந்த லெட்டருக்கு பதிலாக உபாதத் இப்னு சாமித் ரழியல்லாஹு அன் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன் அபு தர்தா ரழியல்லாஹு அன் இந்த சஹாபாக்கள் அனுப்புறாங்க குர்ஆன் ஹல்காக்களை உருவாக்கி நீங்க மக்களுக்கு படிச்சு கொடுங்க. வரலாறுல வருவது அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹுங்க தமஸ்குடைய மஸ்ஜித்ல அவங்க பிரின்சிபலாக இருக்கக்கூடிய நேரத்துல 1600 மாணவர்கள் 10 பேர் ஹல்காக்களாக குர்ஆன் படிச்சதா. எனவே அதே விடயம் தான், அதன் மூலமாக தான் அந்த நாடுகள்ல நாங்க பாக்குறோம் அந்த காலங்கள்ல இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டது. எனவே அதே அடிப்படையில தான் ஜம்யத்துல் உலமா இந்த 99.5% முஸ்லிம் கம்யூனிட்டிக்கு அடிப்படையான இஸ்லாமிய அறிவு பேத்து சேரணும் என்பதற்காக வேண்டிதான் இந்த மக்காத்திப்களை உருவாக்கியிருக்கிறது.
ஷேக் ஃபாசில் உமைதி அவர்கள் கூறுகின்ற பொழுது இந்த மக்தப் என்பது தற்போது வந்த ஒன்று அல்ல, இதற்கு முன்னர் கூட இருந்த ஒரு விஷயம் என்று கூறினீர்கள். அப்படி இருக்கையில் ஷேக் அவர்களே, எமது முன்னோர்கள் வரலாறு நெடுகிலும் அல் குர்ஆன் மதராசாக்களை நடத்தி வந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் போது மக்தபுக்கும் அல் குர்ஆன் மதராசாக்களுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் என்ன என்பதனை விளக்கிக் கூறுங்கள்.
நாங்கள் இந்த மக்தபுடைய இந்த தேவை, அதாவது ஏன் இந்த மக்தபுடைய தேவை என்று சொல்லும் போது எங்களுக்கு நன்றாக தெரியும், முன்னர் போல அல்ல இப்போள்ள காலம், திரும்பக்கூடிய பக்கம் எல்லாம் பாவங்கள் நிறைஞ்ச காலம். ரெண்டாவது, சிறுவர்கள் பலவிதமான சிக்கல்களை முன்னோக்கலாம். சில நேரம் இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைகள் அவங்களுக்கு பூட்டப்படுகிறது, சில நேரம் அவங்க அந்த சிறு வயதில இருந்தே இன்றைக்கு நவீன கருவிகள் கூட இருக்கிறதுனால அவங்க ஒரு மார்க்கத்தை விட்டு தூரமான நிலைமையில அவங்க வளர்க்கப்படுறாங்க. அப்ப இந்த நிலையில தான் இவங்களுக்கு இதை கொண்டு வரணும், இவங்களுக்கு குர்ஆன் ஓதுறேங்கிறது அதுல சந்தேகமே இல்லை, குர்ஆன ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை இருக்குது. ஆனா குர்ஆன் வெறுமனே ஓதுறதுக்காக மட்டும் அருளப்பட்டதல்ல, அதன் பிரகாரம் வாழ்றதுக்காகவும் அருளப்பட்டது. அப்ப இந்த குர்ஆன் மதரசாக்கள்ல என்ன ஒரு ஒழுங்கமைப்பு செய்யலாம், புனரமைப்பு செய்யலாம், சீராக்கலாம் என்று தேடி பார்க்கிற நேரம் முதலாவது வரலாறை பார்த்தா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல பிடிபடக்கூடிய சில கைதிகளுக்கு நிபந்தனை விடுறாங்க. என்னண்டா, உங்களில் ஒவ்வொருவரும் சில ரிவாயத்துக்கள்ல 8 பேருக்கு அல்லது சில ரிவாயத்துக்கள்ல 12 பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்துட்டு போங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, இந்த இடத்துல இருந்துதான் அந்த பிள்ளைகள் சிறுவர்களை கூப்பிட்டு மஸ்ஜிதுகள்ல உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கற்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. அதுக்கு பின்னால ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல இது இன்னும் வளர்ச்சி அடையுது. ஷேக் முர்ஷித் அவர்கள் கூறியது போன்று வரலாறுல நியாயமான சஹாபாக்கள் கூட இதாக இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த கட்டத்துல பார்க்கும் போது இதுல முழுக்க வெறுமனே குர்ஆன மட்டும் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கல. குர்ஆனுடைய உதாரணமாக அரபு படிச்சாங்க, ஒரு முஸ்லீமுடைய அகீதாவை படிச்சாங்க, ஃபிக்ஹுடைய சட்டங்கள் படிச்சாங்க, மார்க்கத்துக்கு தேவையான அவனோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அவங்க சின்ன படிச்சான். எப்போ ஒரு குழந்தைக்கு எங்களுக்கு தெரியும் சின்ன வயசுல எது அவங்களோட உள்ளத்துல போடப்படுகுதோ அதுதான் அவங்க வளர போறாங்க. இப்ப இந்த புனரமைப்பு செய்யலாம் என்று நாங்க பார்த்து கொண்டு வார நேரம் ஏதோ நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு 100 வருடம் அல்லது அதுக்கு குறைந்த ஒரு கருடம் வருட காலப்பகுதிக்குள்ளதான் இந்த வெறுமனே குர்ஆனை மட்டும் ஓதி கொடுக்கிற என்று சொல்லக்கூடிய ஒரு முறை அமுலுக்கு வந்திருக்கிறது. அது எந்த இடத்திலிருந்து ஆரம்பிச்சுச்சுங்கிறது தெரியல. ஆனாலும் எங்களை பழையவர்களை நாம போய் சேர்ந்து கொள்ளணும் என்கிறதுக்காகத்தான் நாங்க இதை வந்து செய்கிறோம். நீங்க கேட்டதை போல இந்த மக்தபுகளுக்கும் இதுக்கும் இடையே உள்ள வித்தியாசங்கள், குர்ஆன் மதரசாக்களுக்கு இடையே உள்ள வித்தியாசங்கள் என்னன்னா, குர்ஆன் மதரசாக்களில் பெரும்பான்மையான இடங்கள், சில சில இடங்களில் ஆங்காங்கே சில பாடத்திட்டங்கள் சிலபஸ்கள் அமைக்கப்பட்டு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பெரும்பான்மையான இடங்களில் குர்ஆனை ஓதுவதற்கு மட்டும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மக்தபிலே அவர்கள் குர்ஆனை ஓதுவதற்கு தஜ்வீத் முறை பண்ணி இதே போன்று அவர்களுடைய வாழ்க்கையிலே சுமார் இந்த 5 வருஷம் மக்தபுடைய முதலாவது தரமான முதல் படித்தரம் 5 வருடங்கள் வைத்திருக்கிறோம். அதுல ஓதக்கூடிய ஒரு மாணவருக்கு சுமார் 30 சூராக்கள், 5 வருஷத்துக்கு 30 சூராக்கள் மனனம் செய்யக்கூடிய அமைப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு குர்ஆன் தொழுகையாக இருக்கலாம். என்றா இன்று கூட ஒரு கவலையான விஷயம், அதிகமானவர்கள் ஒரு சில சூராக்களோடு தன்னுடைய 5 நேர வக்து தொழுகையிலையும் தொழுதுட்டு இருக்கிறார். அதை விட ஒரு மேலதிகமாக அவங்களுக்கு பாடம் இல்லை. அப்ப இவங்களுக்கு ஒரு 30 சூராக்கள், 5 வருடத்துக்கும் முதலாவது வருஷத்தில் ஒரு 3 சூராக்கள், இப்படி அந்த ஹிஃப்து சூரா கொடுத்திருக்கிறோம். ரெண்டாவது, அல் குர்ஆனை ஓதுறது வெறுமனே ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஓதி முடிச்சிட்டு அதுக்கு பின்னால குர்ஆனை மூடி வச்சுட்டு போறேங்கிற ஒரு அமைப்பல்ல. பெரும்பாலும் அதிகமானவங்க ஓதக்கூடிய நேரங்கள்ல, சில நேரங்கள்ல, முன்னைய காலங்கள்ல பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, குர்ஆனை பார்த்து ஓதிக்கோ, வாப்பா மூத்தானே யாசின் சரி ஓதுறதுக்கு தேவைப்படும். சில இடங்கள்ல அது உண்மையாகவே அந்த பிள்ளை குர்ஆனை ஓதி முடிச்சதுக்கு பிறகு மீண்டும் அதை தூக்குறதண்டா வீட்டுல ஒரு ஜனாசாங்கிற. ஆனா இந்த மக்தபில் என்ன செய்யறோம் என்று சொன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகள் குர்ஆனோட தொடர்புள்ளவங்களாக, அப்ப குர்ஆனை நாங்க பார்த்து ஓதுறது, தஜ்வீத் முறை பண்ணி ஓதுறது, ரெண்டாவது மரணம் செய்ய கொடுத்திருக்கிறோம். இந்த மரணத்தோட சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்றாட வாழ்க்கையில நபி அவங்க ஓதி வந்த துஆக்கள், அது எங்களுக்கு பொதுவாக தெரியும். நாங்க பல வருடங்கள் உட்கார்ந்து யோசிச்சு கேட்கிற துவாவை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட ஒரு துவா அல்லாஹ் கிட்ட கபூலும் தான், அது அல்லாஹ் கிட்ட நெருக்கமானது தான், அந்த துவாக்களை பாடமாக்குறது. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் நபி அவங்க மலசலம் கழிக்கிறதுல இருந்து அனைத்து வாழ்க்கை கட்டங்களையும் கற்பிச்சிருக்கிறாங்க. அது இந்த சின்ன குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. ரெண்டாவது ஹதீஸ்களுடைய விஷயம், ஹதீஸுடைய விஷயத்திலையும் அவங்களோட வாழ்க்கைக்கு பெரிய மிச்சம் பெரிய ஹதீஸ் நாங்க கொடுத்துல. முதலாவது வருஷத்துல சின்ன சின்ன 5 ஹதீஸ், ஒரு 4 வார்த்தைகள், 3 வார்த்தைகள் வரக்கூடிய ஹதீஸ்கள், ஹதீஸ்களை மரணம் செய்யறாங்க. இதே போல அகீதாவுடைய விஷயங்கள், அவங்களுக்கு இருக்க வேண்டிய அகீதாவுடைய விஷயங்கள். அடுத்தது அங்கட மொழியான அரபு மொழியையும் அவங்க குர்ஆனுடைய அடிப்படைகளை படிச்சுக்கொள்ளலாம். அப்ப எனவே பாரம்பரிய குர்ஆன் மதரசாக்களுக்கும் மக்தபுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நாங்க லேசா வகப்படுத்துறதாக இருந்தா, எங்களோட குர்ஆன் மதரசாக்கள் பெரும்பான்மையான இடங்கள்ல வெறுமனே குர்ஆனை கற்றுக் கொடுக்க இது செய்யப்படுகிறது. இதே நேரத்தில் அந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கறதோட அது சார்ந்த வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களையும் முன்னெடுத்திருக்கிறோம் என்கிறதுதான் எங்களோட நிலைப்பாடு.
இந்த மக்தபுடைய பாடத்திட்டம் குறிப்பாக எத்தனை ஆண்டுகளுக்குரியது? இப்ப நீங்கள் கூறினீர்கள் முதல் ஸ்டேஜ் 5 வருடத்துக்கு உட்பட்டது என்று, மொத்தமாக எத்தனை வருடங்களுக்கு?
இதுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரணி, முக்கியமான விஷயம் இருக்கிறது. இதிலே ஆகப்பெரிய ஒரு திட்டம், இந்த சிறுவர்களை 5 வயது முதல் 15 வயது வரை மஸ்ஜிதுடைய உலமாக்களுடைய ஒரு தர்பியாவில் ஒரு சூழலில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் யாருக்கும் தெரியாததல்ல. அப்ப மஸ்ஜிதுடைய சூழல், மஸ்ஜித் என்பது உண்மையிலேயே எப்பொழுது ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள்ள வாராரோ அந்த மஸ்ஜிதுடைய சூழல் அவருக்கு ஒரு ரஹமத்துடைய சூழல் தான். அந்த அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறோம்னா, முதலாவது 5 வருஷங்கள் நாங்கள் முதல் ஸ்டேஜ் செஞ்சிருக்கிறோம். ரெண்டாவது இன்னொரு 5 வருடங்களுக்கான பாடத்திட்டம். ஆனால் அது வந்து முதலாவது போன்றோ 5 நாட்கள் இல்ல, மாறாக அதுல நாட்களை குறைச்சி மணி நேரங்களை குறைச்சி முதலாவது உள்ள 5 வருஷத்துல கொஞ்சம் அதிகமாக பாடமாக்க வேண்டிய விஷயங்கள் பாடமாக்க கொடுத்திருக்கிறோம். இரண்டாவதுல கொஞ்சம் தஃப்ஸீர்களுடைய விஷயம், ஹதீஸுடைய ஷரஹுடைய விஷயம், வரலாற்று விஷயங்கள், இப்படியாக கிரகிச்சு படிக்கக்கூடிய முறையில அது ஒரு 10 வருஷத்துக்குரியதாக நாங்க
தயாரிச்சிருக்கிறோம். இந்த பாரம்பரியமாக நடைபெற்று வரும் அல் குர்ஆன் மதரசாக்களுக்கு இந்த மக்தப் திட்டம் தடையாக அல்லது பிரச்சனையாக அமைகிறது என்று கருதுகிறீர்களா?
உண்மையாகவே சின்ன எங்களுக்கு தெளிவாகவே சொல்லலாம், பாரம்பரிய அமைப்புல நடக்கக்கூடிய மக்தப் நடக்கக்கூடிய இடங்கள்ல நாங்க மக்தப் அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்துல நாங்க என்ன சொல்லுவோம் என்றா, பொராடியிலே நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடங்களை நிறுத்தி அதனை நீங்கள் மக்தபாக மாற்ற வேண்டும் என்பதாக ஜம்யத்துல் உலமா நாங்கள் யாரையும் வற்புறுத்த இல்லை. எனவே மக்தப் மூலமாக கிடைக்கக்கூடிய நலவுகள் ஃபதாயில்கள் நாங்க அந்த நிர்வாகங்களுக்கு விளங்கப்படுத்தினதுக்கு பின்னால நாங்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்களுடைய முழுமையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்போம். அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை, அந்த மாணவர்கள் ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ, அவர்களுடைய வயது எல்லைகள் என்ன, அதே மாதிரி அவங்க இப்ப குர்ஆன்ல எந்த நிலைமையில இருக்கிறாங்க, இந்த முழு சர்வே செஞ்சதுக்கு பின்னால நாங்க அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்போம். இந்த இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்து நீங்க இதை மக்தபாக மாத்துறதா இருந்தா இவ்வளவு கிளாஸஸ் உடைய தேவைகள் இருக்குது, இவ்வளவு மாலியங்களுடைய தேவைகள் இருக்குது, உங்களுடைய விருப்பமாக இருந்தால் உங்களுக்கு இப்படி மாத்திக்கொள்ளலாம். எனவே அந்த சுதந்திரத்தை நாங்க அந்தந்த மக்காத்திப்கள்ல இருக்கக்கூடிய நிர்வாகங்களுக்கு தான் நாங்க பொறுப்பு கொடுக்கிறோம். பலவந்தமாக எங்கேயும் நாங்க நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை நிப்பட்டினதாக எங்கேயும் நீங்க காண மாட்டீங்க.
பொதுவாக தீனுடைய விஷயங்கள் எடுத்துக்கொண்டா ஒரு தீனுடைய ஒவ்வொரு சிதுமத்தும் ஒவ்வொரு அதனுடைய சிதுமத்தும் அடுத்ததுக்கு உதவியாகத்தான் நிச்சயமாக அமைகிறது. உண்மையிலேயே இப்ப இந்த மக்தபை பற்றி பேசக்கூடிய நாங்களும் குர்ஆன் ஓதியது அல் குர்ஆன் மதரசாக்கள் அதுல யாருமே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதே போன்றும் அங்கு நடக்கக்கூடிய அனைத்து தீனுடைய சிதுமத்துக்களுக்கும் எங்களுடைய நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அதுக்கு ஒரு மற்றது உதவியாக இருக்க வேண்டும் என்பதும் அதே அடிப்படையில தான் நாங்கள் எல்லா இடத்திலும் நினைச்சது.
உண்மையாக சொல்றதாக இருந்தா ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த நாட்டில இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டதும் இந்த பள்ளிக்கூடங்கள் மூலமாக. எனவே இந்த மக்தப் மூலமாக உண்மையாகவே எங்களுடைய நோக்கமே அந்த எஜுகேஷனை இஸ்லாமிய அறிவை கொடுத்து இந்த பிள்ளைகளுடைய ஈமான் அமால்களை பாதுகாக்கிறது தான். எனவே ஜம்யத்துல் உலமா என்ன செஞ்சிருக்குது என்றால் அதை டெவலப் பண்ணி அழகான அமைப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்குது. சொன்னது போல சில வித்தியாசங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு இதையும் விஷயங்களுக்கு கூட்டி சொல்லலாம். ஒன்று சிலபஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் ஜம்யத்துல் உலமா மூலமாக நடத்தக்கூடிய மக்தப்ல ஒரு சிலபஸ் நாங்கள் காண்றோம். ரெண்டாவது நடத்தக்கூடிய மாலியம்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் என்ற அமைப்பில் ட்ரைனிங் கொடுக்கிறோம். மூணாவது ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கலாம், மஷா அல்லா அதிகமான எல்லா இடங்கள்ல நாங்கள் மக்காத்திப்களை கூட்டாக வச்சு நாங்கள் பிள்ளைகளுக்கு பாடங்களை நடத்துறோம். அதே மாதிரி நாலாவது வித்தியாசம் என்று வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு சொல்லலாம், நிர்வாக ஒரு அழகான ஒரு கட்டமைப்பை நாங்கள் இந்த மக்காத்திப்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த நாளும் உண்மையாகவே பாரம்பரிய அமைப்புல நடக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்களுக்கும் மக்தபுக்கும் இருக்கக்கூடிய சில வித்தியாசங்களாக எங்களுக்கு காணலாம்.
நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கருத்துக்களும். இன்றைய கருத்துக்களும் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அஷேக் முர்ஷித் முலஃபர் உமைதி அவர்களும் அஷேக் பாசில் உமைதி அவர்களும். இந்த நிகழ்ச்சியிலே மக்தப் சம்பந்தமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. அதே நேரம் அஷேக் ஒரு பகுதி எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் குர்ஆன் மதரசாக்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த குர்ஆன் மதரசாக்கு அந்த பள்ளிவாசல்கள் பொறுப்பாக இருப்பார்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள். இந்த மக்தபுகளின் பொறுப்பு ஜமியத்துல் உலமாவின் கீழ் வருகின்றதா அல்லது அந்த அந்தந்த பள்ளிவாசல்களின் கீழ் வருகின்றதா?
பொதுவாக மக்தபுடைய விடயத்தில் ஜமியத்துல் உலமா வழிகாட்டல்களை கொடுக்குதே தவிர அந்தந்த மஸ்ஜிதுகளுடைய அந்த நிர்வாகிகள் தான் அதுக்கு பொறுப்பாக இருக்கலாம். இப்ப மஸ்ஜித் ஒரு மஸ்ஜிதுல நாங்க மக்தப ஆரம்பிக்கிறதாக இருந்தா முதலாவது நாங்க அவங்கள்ட்ட சொல்றது என்னன்னா ஒரு நிர்வாகத்துல சில நேரம் 10 பேர் இருக்கலாம், 15 பேர் இருக்கலாம். ஆனா அந்த 15 பேரையும் நாங்க அணுகி அவங்கள்ட்ட எந்த நேரமும் எல்லாத்தையும் செஞ்சு கொள்றேங்கிறது நடைமுறை சிக்கல். அதனால நாங்க அவங்கள்ட்ட எழுத்து ரீதியாகவே கேட்போம், இந்த நிர்வாகத்துல சார்பாக ஒரு 2 பேரை நீங்க எங்களுக்கு மக்தபுடைய விஷயங்களை கவனிக்கிறதுக்கு நீங்க அதை நியமிச்சு கடிதம் தாங்கன்னு சொல்லி அவங்க அதுல மஷூரா பண்ணதுக்கு பின்னால 2 பேரை நீங்க நியமிச்சு தருவாங்க. நாங்க அவங்களுக்கு எம்ஆர் என்று சொல்றோம், மக்த பிரதிநிதிகளாக இருப்பாங்க. அப்ப ஜம்யத்துலமா இவங்கள்ட்ட எல்லா விதமான வழிகாட்டல்களையும் கொடுப்பாங்க. அதாவது நீங்க பாடத்திட்டம், அந்த பாடத்துல ஒரு இத்தனை வகுப்புல மாணவர்கள் இருக்கணும், இது எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கு பின்னாலே இப்ப அவங்க விரும்புறாங்க ஒரு மஸ்ஜிதுல நாங்க மக்தப் செய்ய விருப்பம் என்று சொன்னா அங்க இருக்கக்கூடிய முஅல்லிம்களை ஜம்யத்துல் உலமா கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 7 நாள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னா அதில் எடுக்கக்கூடிய சில பாடங்கள் குறுகிய நேரம், ஒரு ஒரு மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு அஞ்சாறு பாடங்கள் நடத்த வேண்டியிருக்குது. அப்ப அதுக்கு ஒரு லேசான ஒரு முறையொண்ட கையாண்டு அதை நாங்கள் ட்ரைனிங். அப்ப அந்த ட்ரைனிங்கை முடிச்சு ஒஸ்தாத் போனதுக்கு பிறகு அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்ல உதவியா இருக்கிறதுக்கு முஆவின் என்ற ஆளை நியமிச்சிருக்கிறோம். 20 மஸ்ஜிதுகளுக்கு ஒரு முஆவின் நியமிச்சிருக்கிறோம். அவங்க போய் அதுக்குரிய வழிகாட்டல்களை கொடுப்பாங்க. அது இல்லாம மாணவர்கள் கொண்டு கொடுக்கக்கூடிய சல்லியோ அல்லது அவங்களோட மற்ற எதிலையும் ஜம்மியத்துலமா பொறுப்பாக இல்ல, ஜம்மியத்துலமா அதுல வழிகாட்டல பங்கத்தான் இருக்குது. மாணவர்கள் கொடுக்கக்கூடிய சல்லி கூட முழுக்க முழுக்க அங்க இருக்க பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடத்துலதான் அது சேகரிக்கப்படுறதும் அதை செலவழிக்கிறதும் அவங்க தான். அது அவங்களுக்கு மத்தியில தான் கணக்கு இருக்குது. அது அவங்க அந்த தன்னை நிர்வாகத்தோட வச்சுக்கொள்வான். எனவே ஜம்மியத்துலமா பொறுப்பு அல்ல, இது ஒரு நல்லதொரு திட்டம் என்கிறதுக்காக பூரண வழிகாட்டலை வழங்கிவார்.
அதனேதான் மஷேர் முக்ஷீர் முலாஃபர் அவர்களே, இன்னும் ஒரு விஷயத்தை இங்கே கேட்க வேண்டும். இந்த மாணவர்களிடமிருந்து அறவிடப்படும் கட்டணங்கள், இந்த தொகையை பராமரிப்பவர்கள் யார், எவ்வளவு தொகை ஒரு மாணவரிடத்திலிருந்து அறவிடப்படுகின்றது, இது போன்ற விளக்கங்களை கூறுங்கள்.
பக்தபுண்டு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அந்த நிர்வாகத்துக்கிட்ட வேண்டுகொள்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், மக்தபுக்காக வேண்டியே நீங்க இஸ்லாமிய வங்கி முறையில ஒரு அக்கவுண்ட் ஒன்று ஆரம்பிக்குமாறு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்றோம். ஏண்டா பணம் அது அமானிதமாக வரக்கூடியது, அந்த அமானிதத்தை சரியான முறையில நிறைவேற்றதா இருந்தா அதுக்குரிய முறையில அதை பாதுகாக்கிறது ஆக முக்கியம். எனவே அவங்க ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிச்சதுக்கு பின்னால ஷேக் சொன்னது போல ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு 15-20 மாணவர்கள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ஒவ்வொரு மாணவர்களிடத்துல முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்புகள்ல நாங்க வெறும் ஒரு 500 ரூபாய் அவர்களுக்கிட்ட இருந்து நாங்க ஒரு ஃபீயாக எடுப்போம். இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம், எந்த மாணவர்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குமோ அதுக்காக வேண்டி அந்த நிர்வாகிகளுக்கு நாங்கள் அனுமதி தாரோம். ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் யார் சார் இருந்தா அப்ப ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் தான் வரப்போகுது. எனவே அந்த அமைப்புல வெளியால அந்த பணத்தை எடுத்து அந்த மாணவனுடைய கல்விக்காக வேண்டி செலவழிக்கலாம். மக்தபுடைய ஃபீய கெட்ட முடியாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி மக்தப்ல இருந்து யாருமே தூரமாக கூடாது. இது ஜம்மியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு விடயம். எனவே ஒரு வகுப்புல 20 மாணவர்கள் என்று வச்சா ஒவ்வொரு மாணவரும் 500 ரூபாய் கொடுக்கக்கூடிய நேரத்துல மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வரும். அந்த 10,000 ரூபாவை செலவழிக்கக்கூடிய முறையையும் ஜம்மியத்துல் உலமா வழிகாட்டியிருக்குது. அதுல ஒரு 5,000 ரூபாய் அந்த மாலிமுடைய சம்பளமாகவும், அதுல ஒரு 2,000 ரூபாய் மஸ்ஜிதுடைய எலக்ட்ரிசிட்டி வாட்டர் இதுக்காக வேண்டி ஒரு செலவாக மஸ்ஜிதுக்கு வழங்கப்படும். அதே மாதிரி ஷேக் சொன்னது போல 20 மக்தப் என்று வரக்கூடிய நேரத்தில் அதுல ஒரு சென்டர் இருக்கும். அதுல ஒரு முஆவின் ஒரு சப்போர்ட்டர் ஒரு சூப்பர்வைசர் இந்த மக்காத்தீவுகளை பேய்த்து கண்காணிப்பார். எனவே அந்த சென்டருக்கு ஒரு 1,000 ரூபாய் என்ற அமைப்புல போகும். பாக்கி மீதமுள்ள பணம் இருக்குது, அந்த மீதமுள்ள பணம் அந்த மக்தபுடைய பேங்க் அக்கவுண்ட்லயே இருக்கு. எனவே இந்த பணம் எதுக்காக வேண்டி பாதிக்கப்படும், எங்களுக்கு பெஞ்ச் வாங்க வேண்டிய தேவை, ஒயிட் போர்டு வாங்க வேண்டிய தேவை, வருடாந்தம் நடக்கக்கூடிய விழாக்களுக்காக வேண்டிய செலவு, எதுக்காக வேண்டி இந்த மக்தபுக்காக வேண்டி எந்த பணம் எடுக்கப்பட்டுச்சோ அந்த பணம் பாவிக்கப்படும். எனவே இந்த வழிகாட்டல் ஜம்மியத்துல் உலமா வழங்கி அந்த வழங்கப்பட்ட அந்த வழிகாட்டல் பிரகாரம் அது நடக்குதா என்ற கண்காணிப்பும் ஜம்மியத்துல் உலமா செஞ்சு கொண்டிருக்கிறது.
அடுத்து இன்னும் ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த பொதுவாக இந்த மக்தப் மதரசாக்களுக்கு பாடத்திட்டம் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது, இந்த பாடத்திட்டங்களை தயாரிக்கின்ற பொழுதோ பள்ளிவாசல்களின் நிர்வாகத்தின் பொறுப்பு என்ன, ஜமீத்துல் உலமா சபையின் பொறுப்பு என்ன, அதே நேரம் முஸ்லீம் சமய கலாச்சார திணைக்களம் இதற்கு எவ்வாறான பங்களிப்பை வழங்குகிறது என்பதை பற்றி கூறுங்கள் சார்.
இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இந்த மக்தப் என்கிறதோ அல்லது குர்ஆன் மதரசா என்கிறதோ இது நேரடியா ஜமீத்துல் உலமா கண்டுபிடிச்ச ஒன்று அல்ல, காலங்காலமாக பலர் செய்து வந்தது. உதாரணமா எங்களுக்கு தெரியும், இன்று கூட ஞாயிற்றுக்கிழமைகளில் அஹதியா மதரசா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு அழகிய பாடத்திட்டம் போடப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு அது ஒரு அழகான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. இதே போன்றுதான் கலாச்சார திணைக்களத்தாலும் கூட இந்த குர்ஆன் மதரசாக்களுக்கான ஒரு பாடத்திட்டத்துக்கான ஒரு அவுட்லைன் தயாரிக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப 2010 அந்த காலப்பகுதியிலே அந்த அவுட்லைன் இருந்துச்சு. ஆனா அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய விவரமான அந்த சப்ஜெக்டுகள் பாட நூல்களாக எழுதப்பட்டிருக்கல. பிறகு ஜம்மியத்துலமா தன்னுடைய பாடம் இப்படி ஒன்று செய்யணும் என்று வந்த நேரத்துல அதை பத்தி நீண்ட மஷூராக்கள் ஜம்மியத்துலமா 2006 இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் ஒரு 2010 தான் அது எல்லா இடங்களிலேயும் மஷூரா செய்யப்பட்டு முதலாவது இந்த பாடத்திட்டத்தை ஆரம்பிக்க முதல் ஜம்மியா இலங்கையிலே ஆங்காங்கே பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டு ஒரு நடத்தக்கூடிய சிலபஸ்களை எல்லாம் வரவழைச்சாங்க. ஜம்மியாவுடைய கௌரவ தலைவர் ஷேக் முஃப்தி ரில்வி ஹஜரத் கூட கொல்பிட்டியில் ஒரு ஜும்மாவில் கூட அதை சொல்லி கடிதங்கள் பிராஞ்சுகளுக்கு அனுப்பி சேர்க்கப்பட்டது. இப்ப இதுக்கு பின்னால கலாச்சார திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட அந்த அவுட்லைனும் கவனத்திற்கொள்ளப்பட்டது. உலகளாவிய ரீதியில இப்படி ஒரு மக்தபுடைய சிஸ்டம் ஒருமித்த இது என்று பார்க்கிற நேரத்தில் பெரும்பாலும் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாளில இதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். உதாரணமாக சவுத் ஆப்பிரிக்காவை எடுத்துக்கொள்ளலாம், லண்டன் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இப்படியான இடங்கள்ல பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்காவுடைய பாடம் நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு 40 வருடமாக அல்லது ஒரு 30 மேற்பட்ட வருடமாக இந்த பாடத்திட்டம் நடந்து வருகிறது. அவங்களோட பாடத்திட்டம் எங்களுக்கு அங்கு முன்னுக்கு வைக்கப்பட்டு இப்படி எல்லா உலகளாவிய ரீதியில் உள்ள பாடத்திட்டங்கள் கூட கலெக்ட் பண்ணப்பட்டு இலங்கையை மிதிக்கக்கூடிய விஷயங்களை கலெக்ட் பண்ணி. ஆனா இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் என்னென்றா ஒற்றுமைதான் நமது பலம் என்கிறதுதான் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. அதுல ஜம்மியத்துல் உலமா அல்ஹம்துலில்லா இதுவரைக்கும் எல்லோருடையும் இணைந்து ஒரு அழகிய முறையிலே அனைத்து அமைப்புகளுடன் சேர்ந்து போகிறது. எனவே இந்த பாடத்திட்டங்கள் அனைத்தும் முன்வைக்கப்பட்டு தான் ஜம்மியத்துல் உலமாவுடைய இந்த மக்த பாடத்திட்டம் தயாரிக்கப்படுகிறது. பொதுவாக இந்த பாடத்திட்டத்தை தயாரிக்கின்ற விடயத்திலே ஜம்மியத்துல் உலமாவிலே மக்தபுடைய பாடத்திட்டங்களை தயாரிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவினர் என்ன செய்வார்கள், இது எல்லாத்தையும் முன்வைத்து ஒரு மாதிரி பாடத்திட்டம் ஒன்றை அமைத்து ஜம்மியத்துல் உலமாவுடைய நிறைவேற்று குழுவில் இருக்கக்கூடிய முக்கியமான 10 உலமாக்கள், பெரும்பாலும் அவங்க இலங்கையில் இருக்கக்கூடிய பல தஅவா அமைப்புகளை சேர்ந்த எல்லாருக்கும் அது அனுப்பப்பட்டு அவர்களை பார்த்த பிறகுதான் அது வந்து அதுக்கு பின்னால அது இறுதியாக ஃபைனலைஸ் பண்ணி பிரிண்டுக்கு போய் கொண்டிருக்கிறது. பொதுவாக முதலுள்ள இந்த பாடத்திட்டங்கள் 5 வருடத்துடைய பாடத்திட்டம் முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பொதுவாக மக்தபுடைய பாட நடத்தக்கூடிய முஅல்லிம்கள் அல்லது இன்னும் சில துறை சார்ந்தவர்கள் அல்லது பலராலும் சில அபிப்பிராயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல தேவையான மாற்றங்களை கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். அல்ஹம்துலில்லா நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில கால மாத கால பகுதிக்குள் அந்த திருத்தங்கள் உள்வாங்கப்பட்டு ஜம்மியத்துல் உலமா பொதுவாக சிலபஸ் என்பது உடுப்ப மாதிரி காலத்துக்கேற்ப எனக்குள்ள தேவைகளை கவனத்துல கொண்டு ஜம்மிய பாடத்திட்டத்துல ஒரு மாற்றங்களை செய்யக்கூடிய அமைப்பு ஒன்று இருக்கு.
இந்த மக்தப் மதரசாவுக்கான பாடத்திட்டங்கள் அடங்கிய புத்தகங்களை ஜம்மியா இலவசமாக வழங்குகின்றதா, அது எவ்வாறு நடைபெறுகிறது, அதை பற்றி கூறுங்கள் சார்.
பொதுவாக ஜம்மியத்துல் உலமா பாடத்திட்டத்தை தயாரித்தல் அந்த புத்தகங்களை அச்சிடுதல் போன்ற விஷயங்கள் அதாவது ஜம்மியா இதிலே அந்த வழிகாட்டல் என்ற அந்த பகுதியோடு பாடத்திட்டங்கள் நூல்களையும் வழங்கி வருகிறது. ஜம்மியா தயாரித்து அச்சிடுகிறது. ஆனால் மாணவர்களுக்கு ஏனென்றால் அதனை இலவசமாக வழங்குவதாக இருந்தால் அவ்வப்போது ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாக வழங்குறதுக்கான ஒரு தனவந்தர்களையோ உதவி செய்பவர்களையோ தேட வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு குழந்தை அது ஒரு 400 ரூபா அல்லது 500 ரூபா கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்குறாங்க. வாங்கி அவங்க மாசத்துக்கு வருஷத்துல ஒருக்கா அந்த புத்தகத்தை ஜம்மியா கிட்ட இருந்து வாங்கி அவங்க படிக்கிறாங்க. எனவே ஜம்மியா தான் அதை பொருட்படுத்த அச்சிட்டு.
அடுத்து ஷேக் அவர்களே, இப்ப நீங்கள் ஏற்கனவே கூறியது போன்று முதலாவது பாடத்திட்டம் கிட்டத்தட்ட 5 வருடங்களை உட்படுத்ததாக அமைகிறது. ஒரு 5 வருடத்தில் ஒரு மாணவர் இந்த பாடங்களை பூர்த்தி செய்துவிட்டார், தேர்ச்சி அடைந்து விட்டார் என்று எவ்வாறு நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள்? ஏதும் பரீட்சைகள் நடைபெறுகின்றதா, இதை பற்றி கூறுங்கள்.
உண்மையாகவே இந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம் என்றால் ஒவ்வொரு மாணவனை இவாலுவேட் பண்றதுக்காக வேண்டி நாங்க ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கோம். எனவே ஒவ்வொரு பாடம் அதே மாதிரி ஒவ்வொரு 3 மாதங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு வருடங்கள் முடிவடையக்கூடிய நேரத்துல அந்த மக்தப்ல இருக்கக்கூடிய மாலிம் டீச்சர்ஸ் அவங்களே அந்த புள்ளையில இவாலுவேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பாடத்திலையும் குர்ஆனுடைய விஷயத்துல எப்படி ஹதீஸ் மனநம் அதே மாதிரி துவாக்கல் மனநம்முடைய விஷயத்துல ஃபிக்ஹுடைய அகீதாவுடைய விஷயத்துல அரபு மொழியுடைய விஷயத்துல தர்பியாவுடைய பாடத்துல இந்த ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியாக இவாலுவேட் பண்ணி அந்த புள்ளையுடைய திறமைய அவங்க மாட்டிடுவாங்க. எந்த புள்ளையில் பலகீனமாக இருப்பாங்களோ அந்த புள்ளையுடைய விஷயத்துல அதிகமான கவனங்களையும் அந்த மாலிம்கள் செலுத்துவாங்க. எனவே இவாலுவேஷன் எக்ஸாம் என்ற அமைப்பு இதுல ஒரு சின்ன ஒரு சைக்காலஜிக்கல் பக்கத்தால சொல்றதா இருந்தா முழு உலகத்திலையும் ஆக வளர்ந்த ஒரு நாடுதான் நெதர்லாண்ட் என்று நாங்க சொல்லுவோம். அந்த நெதர்லாண்ட்ல 15 வயது வர காட்டியும் எந்த மாணவனுக்கும் எந்த எக்ஸாமும் வச்சது கிடையாது. ஜப்பான் என்று வந்தா டெக்னாலஜியில முன்னேற்றம் அடைஞ்ச நாடு, 10 வயது வர காட்டியும் அந்த புள்ளைகளுக்கு எந்த விதமான எக்ஸாமும் இல்லை. இதனுடைய கருத்து அந்த புள்ளையில இவாலுவேட் பண்ற இல்லை என்றது கருத்து அல்ல. எனவே நாங்க மஷா அல்லாஹ் அந்த புள்ளைகளுக்கு அதிகமான எக்ஸாம்ஸ் இருக்குது, பல பிரஷர் நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியுடைய விஷயங்கள்லயும் இருக்குது. எனவே நாங்க மக்தப் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த புள்ளைக்கு இன்னொரு புதிய ஒரு பிரஷர் ஒன்று கொடுக்க நாங்க விரும்பல. அந்த அமைப்புல அந்த பிள்ளைகளுக்கு சிரமம் இல்லாத அமைப்புல நாங்க பாடங்களை கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளையில எக்ஸாம் இல்லாத அமைப்புல அந்த பிள்ளைகளை இவல்வேட் பண்ணி அந்த பலகீனமான பிள்ளைகளுடைய விஷயத்துல அதிகமான கண்காணிப்பும் செஞ்சு கொண்டிருக்கிறோம்.
அந்த கிதாபிலேயே நாங்க பின்னுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தை ஒவ்வொரு காலம் போய் வராங்க, இது எந்த அளவு இவங்க அடைஞ்சிருக்கிறாங்க என்பதை கேட்டுக்கொள்ளக்கூடிய முறையில் ஒரு கேள்வியையும் தயாரிச்சு கொடுத்திருக்கிறோம். உண்மையில நேரமுள்ள பெற்றோர்கள் அதை கேட்பதன் மூலமாக தன்னுடைய பிள்ளை எவ்வளவு அடைஞ்சிருக்குது அடைவென்னுங்கிறத கண்டுபிடிச்சு
கொள்ளும். இன்னும் ஒரு கேள்வி, இந்த மக்தப் மதரசாக்கள் நாடளாவிய ரீதியில் எத்தனை மக்தப்கள் தற்போது வரை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன?
கிட்டத்தட்ட 1570 மக்காத்திப்கள் நாடளாவிய ரீதியில ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுல 3000-4000 மத்தியில் ஆண்கள் பெண்கள் முஅல்லிம் முஅல்லிமாக்களாக இப்ப ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,06,000+ மாணவ மாணவிகள் இப்ப மக்காத்திப்கள்ல படிச்சு கொண்டு இருக்கிறாங்க.
மக்தப் வருடாந்த பரிசளிப்பு விழா நடைபெற்று வருகின்றது. இந்த மக்தப் நிகழ்ச்சிகளுக்காக ஏற்பாடுகளை செய்கின்ற பொழுது ஜமீத்துல் உலமா ஏற்பாடு செய்கின்றதா அல்லது அந்த மக்தப் நடைபெறுகின்ற பள்ளிவாசல் இதனை ஏற்பாடு செய்கின்றதா, இதற்கான செலவுகளை யார் கவனிப்பது?
பொதுவாக ஜமீத்துல் உலமா இந்த மக்தபுடைய வருடாந்த விழாக்களில் அதை ஏற்பாடு செய்யாது. அந்த இடத்துக்கு கொடுக்க ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய அந்த எம்ஆர் அதாவது மக்தபுடைய பிரதிநிதிகள் அதோட சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய முஆவின்கள் உதவியாளர்கள் சேர்ந்து அதுக்கு ஜம்மியத்துல வழிகாட்டலை வழங்கியிருக்கிறது. அதன் பிரகாரம் அந்த விழாக்களை ஏற்பாடு செய்து கொள்வார்கள். ஆனா ஜம்மியாவுடைய நிலைப்பாடு என்னன்னா, ஒரு மாணவர்கிட்ட அவருடைய மாதம் வெறுமனே கல்விக்காக 500 ரூபாய் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறாங்க. அதுவும் ஒரு மாணவருக்கு ஷேக் சொன்னது போல கட்ட முடியாது உண்மையான நிலை இருக்கும் என்று சொன்னால் ஜம்மியத்துலமா அவர்களுக்கு மாற்று வழிகளை செய்து கொடுக்கிறார்கள். என்றாலும் ஒரு விழாக்களுக்காக பணங்கள் மேலதிகமாக ஆறுவிடுவதோ அல்லது அப்படி ஒரு முறை மக்தபில் இல்லை என்றாலும் பெற்றோர்கள் பார்க்கிறார்கள் தன்னுடைய குழந்தையுடைய விழா இது சிறப்பாக நடைபெற வேண்டும், இதுக்கு ஒரு அன்பளிப்புகளோட நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க முன் வந்து செலவழிக்கிறாங்க. அதை ஜம்மியத்துலமா தடுக்கவும் இல்லை. எனவே அந்தந்த மஸ்ஜிதுகள் தான் அதுக்குரிய விழாக்களை ஏற்பாடு செய்து சிறப்பாக
நடக்கும். மஸ்ஜிதுகளில் உள்ள மக்தபுகளை ஜமியா எவ்வாறு மேற்பார்வை செய்கின்றது என்பதை பற்றி
உண்மையாகவே இதனுடைய சூப்பர்விஷன் அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் பல கட்டங்கள் இருக்குது. முதலாவது கட்டம் தான் ஒரு மக்தப்ல 80 மாணவர்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த மக்தப்ல ஒரு முஅல்லிம ஒரு டீச்சரை நாங்கள் ஒரு பிரின்சிபலாக முதீராக பிரின்சிபலாக நாங்கள் நியமிக்கிறோம். எனவே அந்த முதீர் அந்த பிரின்சிபல் அவர் அந்த மக்தப்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அதே மாதிரி முஅல்லிம்கள் அவர்கள் சரியான முறையில பாடங்கள் நடத்துறாங்களா இல்லையா என்றதை கண்காணிப்பாங்க. ரெண்டாவது கண்காணிப்பு ஷேக் சொன்னது போல ஒவ்வொரு மஸ்ஜித்ல ஒரு எம்ஆர் ஒரு மஸ்ஜித் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது மக்தப் ரெப்ரசன்டேட்டிவ் நாங்க அப்பாயிண்ட் பண்றோம். அவர்கள் எந்தெந்த விஷயங்களை கண்காணிக்க வேண்டும் என்பதையும் நாங்க சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு மஷூரா வைப்பாங்க. அதே மாதிரி மாலிம்களுடைய வருகை அந்த விடயங்கள் சிலபஸ் கவர் பண்றாங்களா இல்லையா அது முதியரோட சேர்ந்து பிரின்சிபலோட சேர்ந்து அந்த கண்காணிப்பு மஸ்ஜிதுக்குள்ளே நடக்கும். மூணாவது கண்காணிப்பு தான் 20 மக்தபுக்கு ஒரு சென்டர் என்ற அமைப்புல நாங்க ஒவ்வொரு மஸ்ஜிதுல 2 நிர்வாகிகள் 20 மக்தப் என்று வரக்கூடிய நேரத்தில் 40 நிர்வாகிகள் அந்த 40 நிர்வாகிகள்ல 20 நிர்வாகிகளை வச்சு ஒரு சென்டர் ஒன்று அமைப்போம். அந்த சென்டர்ல ஒரு பிரசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் இருப்பார். அதோட தான் நாங்க ஒரு முஆவின் ஒரு ஆலிம நாங்க நியமிப்போம் இந்த 20 மக்தபை போய்த்து கண்காணிக்க. எனவே அந்த ஆலிம் ஒரு மாதத்துல ஒவ்வொரு மக்தபை ஒவ்வொரு நாளும் போய்த்து கண்காணிப்பார். அந்த சொல்லப்பட்ட அமைப்புல பாடங்கள் நடக்குதா, சிலபஸா, ஸ்லோ லேர்னர்ஸ் உடைய விஷயத்துல என்ன நடக்குது, ஃபீயுடைய விஷயம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அகாடமிக், இந்த ரெண்டையும் கவனிப்பார். எனவே இதுதான் 4வது கண்காணிக்கக்கூடிய முறை முஆவின். அதே மாதிரி இப்ப 15 சென்டர்கள் வருமோ அந்த 15 சென்டர்கள் ஒரு ஹெட் சென்டருக்கு கீழே ஒரு ஹெட் சென்டர் ஒன்று நாங்க உருவாக்கியிருக்கிறோம். அந்த அமைப்புல எங்க நாட்டில் கிட்டத்தட்ட 85 சூப்பர்வைசர்ஸ் சப்போர்டர்ஸ் முஆவின்கள் முழு நாட்டில் இருக்கக்கூடிய 1,570 மக்காத்திப்களை கண்காணிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த 85 முஆவின்கள் 4 அல்லது 5 ஹெட் முஆவின் ஹெட் சப்போர்டர்ஸ்க்கு கீழே இந்த 85 பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த 5 ஹெட் முஆவின் இந்த ஹெட் சென்டர்ஸ் ஜம்மியத்துல் உலமாவுடைய கண்காணிப்புக்கு கீழே இருக்கிறது. இந்த அமைப்புல தான் இந்த கண்காணிப்புகள் நடக்குது.
ஷேக், நீங்கள் கூறினீர்கள் இந்த மாவி பற்றி கூறினீர்கள். இந்த மாவி என்பவர்கள் பொதுவாக மௌலவிமார்களா அல்லது சாதாரணமான கல்வி கற்ற பிரதிநிதிகளா, இவர்களுக்கான தகவல்கள் எவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கிறது?
முஆவின் என்று சொல்லும் போது, முதலாவது அவர்கள் இந்த மக்தபிலே பிரக்டிக்கலாக பாடம் நடத்திய மாலியங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மக்தபை பார்க்கின்ற போது அதில் எதை பார்க்க வேண்டும், அவருடைய கல்வி தரத்தை எப்படி கணிப்பதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன செஞ்சுக்கிறோம்னு சொன்னா, ஆக குறைஞ்சது 6 மாசம் அந்த மக்தபில் பாடம் நடத்தக்கூடியவர்களா இருக்கிறது. ஒரு மக்தபில் 6 மாசம் பாடம் நடத்தினதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வைப்போம். ஹெட் ஆஃபீஸ்ல எங்களுக்கு ஒரு ஏரியாவில் ஒரு முஆவின் தேவைப்பட்ட அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு, அந்த இன்டர்வியூல அவங்க எடுபட்டு வந்ததுக்கு பின்னால ஹெட் ஆஃபீஸ்ல 3 மாசம் அவங்களை நாங்கள் வச்சு ட்ரைனிங் கொடுப்போம். அவங்க எங்களோட வச்சு அவங்கள்ட்ட எது கவனிக்கணும், என்ன அவங்களுக்கு எல்லா விதமாக ஒரு நிகழ்ச்சி செய்யறதாக இருந்தால் அந்த நிகழ்ச்சியில எப்படி ஒரு ஆண் பெண் கலப்பு இல்லாம அதை செஞ்சு கொள்ளணும், சரியான முறைப்பணி எப்படி நடக்கணும், பாடம் எல்லா விஷயங்களும் அவங்க 3 மாசம் தலைமையகத்தில் இருந்து முடிச்சதுக்கு பிறகுதான் போறாங்க. பெரும்பாலும் அதாவது அனைத்து முஆவின்களும் ஆலிம்கள் மக்தபுகளில் பாடம் நடத்தி தேர்ச்சி பெற்ற முஆலிம்கள் தலைமையகத்துடைய அந்த நேர்முக பயிற்சியில் எடுபட்ட பிறகு தலைமையகத்தில் 3 மாசம் பூர்த்தியாக இருந்து பயிற்சி பெற்ற பிறகுதான் முஆவின்களாக வருகிறார்கள்.
நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கருத்துக்களம். இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியிலே கலந்து கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அஷேக் முர்ஷித் முலஃபர் உமைதி அவர்களும் அஷேக் பாசில் உமைதி அவர்களும். நிகழ்ச்சியின் நிறைவாக மக்தப் குறித்த விடயங்கள் தொடர்பில் ஆலோசனைகளை முறைப்பாடுகளை வழங்குவதற்கான ஒழுங்குகள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான விஷயங்களையும் கூறுங்கள்.
நேரடியாக அவர்கள் அந்த பகுதியில் உள்ள முஆவினூடாகவும் அல்லது அந்த பள்ளி இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளிடம் முறைப்பாடு செய்தும் சொல்லலாம், அல்லது அவர்கள் அங்கே தன்னுடைய ஆலோசனைகள் முன்வைக்கிறார்கள் அல்லது முறைப்பாடுகளை முன்வைக்கிறார்கள், அது தலைமையகம் வரை சென்றடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை காணவில்லை என்றால் தலைமையகத்திலே அதுக்காக தலைமையகம் ஒரு தொலைபேசி இலக்கத்தை குறிப்பாக்கி வைத்திருக்கிறது. 011-749-0141 என்கிற இலக்கத்தில் 011-749-0141 என்கிற அந்த இலக்கத்திலே தொடர்பு கொண்டு தாராளமாக, உண்மையில் குறிப்பாக ஒரு நிறைவாக ஒரு விடயத்தை சொல்வதாக இருந்தால், இந்த மக்தப் என்பது ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கிய ஒரு நல்லதொரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கில் ஜம்மியத்துல் உலமா செய்து வரக்கூடிய ஒரு திட்டம். அதில் பலருடைய ஆலோசனைகள் முன்ன எதிர்பார்க்கப்படுகின்றது. எல்லோரும் சேர்ந்து இதனை அழகாக கட்டி அமைக்க வேண்டும் என்பதுதான் ஜம்மியாவுடைய திட்டமாக இருக்கிறது. அதனால் ஆலோசனைகள் முறைப்பாடுகளை நேரடியாக தலைமையகத்துக்கு ஒப்படைக்கிறது.
இன்றைய நிகழ்ச்சியிலே மக்தப் சம்பந்தமான பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் இங்கே வழங்கினார்கள் ஜமீத்துல் உலமாவின் உதவி செயலாளர் அஷேக் முர்ஷித் முலாஃபர் உமைதி அவர்களும், ஜமீத்துல் உலமாவின் உள்ளக செயலாளர் மற்றும் நிறைவேற்று குழு உறுப்பினர் அஷேக் பாசில் உமைதி அவர்களும். எமது கருத்துக்களம் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தமைக்காக நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் முஸ்லிம் சேவையின் சார்பிலும் உங்கள் இருவருக்கும் எமது நன்றிகளையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாகல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.